அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 11 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இன்று காலமான இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் ஏரியல் ஷாரானின் அரசியல் வாழ்வு பற்றிய ஒரு திறனாய்வு கண்ணோட்டம், இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தேமுதிக வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விஜயகாந்தை சந்தித்து வேண்டுகோள் விடுத்திருப்பது குறித்த அவரது பேட்டி,
அனைத்தையும் அவர் அமைதியாகவும் தெளிவாகவும் கேட்டுக் கொண்டார். கடைசியில் அவர் பதிலளிக்கும் போது, உளுந்தூர்பேட்டையில் எங்கள் கட்சியின் மாநாடு நடைபெறுகிறது, அந்த மாநாட்டில் எங்கள் கட்சி தொண்டர்களுடைய உணர்வுகளை நான் அறிந்த பின்னர் தான் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவேன், முடிவை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
இலங்கையில் 2011 பிரிட்டிஷ் பிரஜை குரம் ஷேக் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை மீண்டும் கைது செய்யுமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டு 3 நிலையில் அவரை தேடும் பணியின் நிலைமைகள் குறித்த செய்திகள். இறுதியாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
இஸ்ரேலின் முன்னாள் பிரதமரான ஏரியல் ஷரோன் காலமானார். உயிரிழக்கும் போது அவருக்கு 85 வயது. அரசியல் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த காலத்தில் திடீரென்று தாக்கிய மூளை இரத்த கசிவு மற்றும் இரத்த உறைவினால் ஏற்பட்ட பக்கவாதத்தால் 2006 ஏரியல் ஷரோன் கோமா நிலையில் இருந்து வந்தார். சிறுநீரகங்கள் உள்ளிட்ட பெரும்பாலான உடல் உறுப்புகள் செயலிழந்து போன நிலையில் அண்மைய நாட்களாக அவரது நிலை மோசமடைந்தது. இஸ்ரேலிய வரலாற்றில் ஏரியல் ஷரோனுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. இராணுவ ஜெனரலாக இருந்தவர் பின்னர் ஒரு அரசியல்வாதியாகவும் மாறிய ஏரியல் ஷரோன் மிகவும் சர்ச்சைக்குரிய நபராகவும் கருதப்பட்டார். 1982 பாதுகாப்பு அமைச்சராக லெபனான் மீது படையெடுக்க அவர் உத்தரவிட்டிருந்தார். அப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவான கிறிஸ்தவ ஆயுதக்குழு 100 பலஸ்தீன அகதிகளை படுகொலை செய்திருந்தது. இஸ்ரேலிய விசாரணை ஆணையம் ஒன்று அவரை பொறுப்பாளி என்று அறிவித்திருந்த நிலையில் அவர் பாதுகாப்பு அமைச்சரிலிருந்து விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
காலமான ஷரோன் அவர்களின் நினைவு என்றும் தேசத்தின் இதயத்தில் இருக்கும் என்று தற்போதைய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கின்றார். பயமரியா ஷரோன் அவர்கள் இஸ்ரேலின் சிறந்த பாதுகாவலர்களில் ஒருவர் என்றும் அதனை கட்டியெழுப்பியவர்களில் முக்கியமானவர் என்றும் அதிபர் ஷிமோன் ஃபெரஸ் அவர்கள் விவரித்திருக்கின்றார். முன்னணி பாலத்தின் அரசியல் பிரமுகர்களில் ஒருவரான டாக்டர் முஸ்தபா பர்கத்திக் அவர்கள் வித்தியாசமான மதிப்பீட்டை செய்திருக்கின்றார். பாலஸ்தீனர்களை பொறுத்தவரை ஷரோன் நல்ல நினைவுகள் இதனையும் விட்டுச் செல்லவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். பாலஸ்தீனர்களின் ரத்தம் தோய்ந்த கரங்களை கொண்ட ஒரு குற்றவாளியும் மறைவாகவே அவரது மரணத்தை தாம் பார்ப்பதாக காசாவை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற இஸ்லாமிய இயக்கமான ஹமாஸ் கூறியிருக்கின்றது. அல் ஜசீரா மற்றும் அல் அரபியா ஆகிய செய்தி சேவைகள் இந்த செய்திக்கே குறுகிய நேரத்தையே ஒதுக்கியிருந்தன.
உலகில் தற்போது உயிருடன் இருப்போரில் மைக்ரோசாப்ட் நிறுவனரும் பெரும் கொடையாளியுமான பில்கேட்ஸ் தான் அநேகமானோரால் விரும்பப்படும் மனிதர் என்று சர்வதேச ஆய்வு ஒன்று கூறுகிறது. 2 நபராக அதிபர் ஒபாமாவும் 3 இடத்தில் விளாடிமிர் புட்டினும் இருக்கின்றனர். அவருக்கு அடுத்தபடியாகத்தான் பாப்பர் சர் பிரான்சிஸ் இருக்கிறார். அமெரிக்காவிலோ ஒபாமாவை விட 2 ஆதரவு பெற்று பாப்பர் சர் பிரான்சிஸுக்கு தான் முதலிடம் இருக்கிறது. சீனாவில் அதிபர் ஷி பிங்கை விட 2 விருப்பு வாக்கு பில்கேட்ஸுக்கு கிடைத்திருக்கிறது. டைம்ஸ் செய்தி பத்திரிகைக்காக 13 நாடுகளில் சுமார் 14,000 பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. 1 முன்னர் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருந்தால் நெல்சன் மண்டேலாவே முதலிடம் பெற்றிருப்பார் என்று குறித்த ஆய்வு நிறுவனம் கூறியிருக்கிறது.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் போட்டி தீவிரவாத குழுக்களிடையில் மேலும் வன்செயல்கள் நடந்திருக்கின்றன. இரவு வேளையில் ஊரடங்கு அமலில் இருந்த போதிலும் பொதுமக்கள் உட்பட குறைந்தபட்சம் 3 தலைநகர் பென்குயில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கின்றது. சூறையாடல் சம்பவங்களும் நடந்ததாக செய்திகள் கூறுகின்றன. சூழ்நிலை இன்னமும் பதட்டமாக இருப்பதாகவும் துப்பாக்கிச் சூட்டு சத்தங்களை கேட்கக்கூடியதாக இருந்ததாகவும் தொண்டரமைப்பான சேவ் த சில்ட்ரன் அமைப்புடன் பணியாற்றுகின்ற உதவி பணியாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். சில வீதிகளும் மாவட்டங்களும் வாகனங்களை ஓட்டிச் செல்வதற்கு பயங்கரமானவையாக இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதிபர் பிராங்கோயிஸ் பாயிசி கடந்த வருடம் பதவி விலக்கப்பட்டது முதல் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் மத வன்செயல்கள் நடந்து வருகின்றன. அவருக்கு அடுத்து பதவிக்கு வந்தவர் வெள்ளியன்று பதவி விலக செய்யப்பட்டார்.
இந்தியாவும் அமெரிக்காவும் பழிக்கு பழி நடவடிக்கையாக ராஜதந்திரிகளை வெளியேற்றிய சம்பவங்களின் பின்னணியில் தமக்கிடையிலான உறவுகளை சீரமைக்கும் முயற்சியில் இரு நாடுகளும் ஈடுபட்டுள்ளமைக்கான அறிகுறிகள் தெரிகின்றன. அமெரிக்காவுடன் மோதல் போக்கு இல்லை என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்.
லண்டன் பிராண்ட் பகுதியில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் தனது இரண்டு குழந்தைகளுடன் இறந்து கிடக்க காணப்பட்டிருக்கின்றார். வுட்கிரஞ்ச் குரோஸ் என்னும் தெருவில் இருக்கின்ற வீட்டின் 33 வயதான தாயும் அவரது 5 வயது மற்றும் 9 மாதங்கள் நிறைந்த இரண்டு மகன்மாரின் ஆகியோரின் சடலங்கள் வியாழன் கண்டெடுக்கப்பட்டன. இரண்டு சிறுவர்களின் மரணத்தை கொலியாக எடுத்து போலீசார் ஆராய்கின்றார்கள். அந்த பெண்ணின் மரணம் குறித்து மரண பரிசோதனையில் அவருக்கு கழுத்தில் நெறிப்பட்டிருந்தால் மரணம் ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது.
செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். இன்று காலமான இஸ்ரேலின் முன்னாள் பிரதமரான ஏரியல் ஷரோனின் அரசியல் வாழ்வு பற்றிய பிபிசியின் திறனாய்வு கண்ணோட்டம் தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
இஸ்ரேலின் கொந்தளிப்பான வரலாற்றில் 6 நூற்றாண்டுக்கும் மேல் ஆளுமை செலுத்திய நபர் ஏரியல் ஷரோன். புல்டோசர் என்று இவரை சிலர் அழைப்பார்கள். தைரியமான அதே நேரம் சர்ச்சைக்குரிய நபரான இவர் பல ஆண்டுகள் இராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றியவர். இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் யூத குடியேற்றங்கள் செய்யப்படுவதை இவர் முழுமையாக ஆதரித்தார். அரபு மக்கள் செறிவாக வாழும் பகுதிகள் அனைத்தை சுற்றியும் யூத மக்கள் வாழ வேண்டும். எந்த ஒரு பகுதியையும் யூத மக்கள் வாழாமல் புறக்கணிக்க கூடாது. யூதர்களுக்கு நடமாடும் உரிமையும் இருக்க வேண்டும் என்றார் ஏரியல் ஷரோன். இவர் 1982 பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றார். லெபனான் மீதான படையெடுப்புக்கு அவர் உத்தரவிட்டார். இந்த தாக்குதல் கொடுமையாக இருந்தது என்பது ஒருபுறம் இருக்க, இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட்ட கிறிஸ்தவ ஆயுத குழுக்கள் நூற்றுக்கணக்கான பாலத்தீன அகதிகளை கொன்று குவித்தனர். இந்த விடயங்களுக்கு ஷரான் மறைமுகமாக பொறுப்பேற்க வேண்டும் என்று விசாரணையில் கண்டறியப்பட்டதை அடுத்து அவரிடமிருந்து அமைச்சு பதவி பறிக்கப்பட்டது. ஆயினும் மனம் தளராமல் போராடினார் ஷரான். லீக்குட் கட்சியின் தலைமை பதவியை பிடிக்க தனது சக போட்டியாளரான பெஞ்சமின் நேத்தன்யாகுவை எதிர்த்து இவர் போட்டியிட்டார். இவர்களுக்கிடையே அரசியல் போட்டி நடைபெற்ற காலகட்டத்தில் உணர்வலைகளை தூண்டி எழுப்பும் விதமாக ஏரியல் ஷரான் ஜெருசலத்தில் உள்ள கோவில் மலைக்கு சென்றார். முஸ்லீம்களின் மிக முக்கியமான பள்ளிவாசலும் பழைய யூத வழிபாட்டு இடமும் இந்த பகுதியில் இருக்கிறது. இவரது விஜயத்தை தொடர்ந்து பாலத்தீனத்தில் போராட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் இது அவருக்கு அரசியல் ரீதியாக பெரும் பலனை தந்தது. ஆட்சிக்கட்டிலில் அவரை கொண்டு வந்து சேர்த்தது. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் தனது பழைய எதிராளி யாசர் அராஃபத்தை எதிர்கொண்டார். யாசர் அராஃபத்தை எதிரியாகத்தான் பார்ப்பதாக ஏரியல் ஷரான் கூறினார். தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை இஸ்ரேலின் எதிரிகளோடு போராடுவதிலேயே இவர் கழித்தார். தான் பதவியில் இருந்த கடைசி காலப்பகுதியில் தாக்குதல்களிலிருந்து இஸ்ரேலிய மக்களை காப்பாற்ற ஒரு சுவரை எழுப்பினார். அதே நேரம் காசா பகுதி மற்றும் மேற்கு கரையின் சில பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய படைகளை விலக்கிக் கொண்டார். இதுபோன்ற முடிவுகளுக்கு இவரின் பழைய ஆதரவாளர்களான யூத குடியேறிகள் கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தினர். லூக்குட் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் 2005 பாலத்தீனத்துடனான அமைதியை ஏற்படுத்துவது குறித்த தனது திட்டங்களை முன்னெடுக்க தான் கட்சியிலிருந்து வெளியேறுவதாக ஏரியல் ஷரான் அறிவித்தார். ஆனால் அந்த திட்டம் குறுகிய குறிக்கோள்களை கொண்டது. அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்குள் அவர் மறைந்து போய்விட்டார்.
ஏரியல் ஷரோனின் அரசியல் வாழ்வு பற்றிய பிபிசியின் திறனாய்வை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். அடுத்து இந்திய செய்திகள். இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தேமுதிக வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து வேண்டுகோள் விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்து திருமாவளவனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
குறிப்பாக பாரதிய ஜனதா அணிக்கு தேமுதிக செல்லக்கூடாது என்று நான் ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே தொடர்ச்சியாக செய்தியாளர்களின் சந்திப்பிற்கு கூறி வந்தேன். அடுத்து விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறும் அணியில் நண்பர் விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான தேமுதிக இடம்பெற வேண்டும் என்று அழைப்பு விடுத்து வந்தேன். இன்றைய சந்திப்பில் அவரிடத்தில் நேரிலேயே அந்த அழைப்பை நான் விடுத்தேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் தேசிய திராவிட முற்போக்கு கழகம் பாரதிய ஜனதா அணியோடு இணையக்கூடாது, வகுப்புவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் இடம் கொடுத்து விடக்கூடாது, ஊக்கப்படுத்தக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் வெளிப்படையாக சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் கையிலெடுத்திருக்கிறது. அப்பாவி மக்களுக்கு இடையிலே மோதலை உண்டு பண்ணி வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி அதன் மூலம் தங்களுக்கான வாக்கு வங்கியை திரட்டிவிட வேண்டும் என்று ஈவிரக்கமற்ற ஒரு உத்தியை அவர்கள் கையிலெடுத்திருக்கிறார்கள். அதற்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எந்த வகையிலும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று நான் வெளிப்படையாக அவரிடத்தில் பேசினேன். அனைத்தையும் அவர் அமைதியாகவும் கனிவாகவும் கேட்டுக்கொண்டார். கடைசியில் அவர் பதிலளிக்கும் போது உளுந்தூர்பேட்டையில் எங்கள் கட்சியின் மாநாடு நடைபெறுகிறது, அந்த மாநாட்டில் எங்கள் கட்சி தொண்டர்களுடைய உணர்வுகளை நான் அறிந்த பின்னர் தான் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவேன், முடிவை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
உங்களுடைய இந்த கோரிக்கை அல்லது வேண்டுகோளை அவர் எப்படி எடுத்துக்கொண்டார்?
நான் பேசும்போதே சொன்னேன், உங்கள் கட்சி எந்த கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பது பற்றி முழு உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கிறது, முடிவெடுக்கக்கூடிய முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. நான் என்னுடைய விருப்பத்தையும் வேண்டுகோளையும் உங்களிடத்தில் வைக்கிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று நான் சொன்னேன். அப்போது அவர், அதனால் என்ன, நீங்கள் சொல்லுங்கள், மனமிட்டு பேசுங்கள், ஒன்றும் தவறில்லை என்று சொன்னார். ஆகவே நான் சொன்னேன், தேசிய முற்போக்கு திராவிடம் இந்த தேர்தலில் எந்த அணியில் இடம்பெறப் போகிறது என்று அனைவரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஒரு புறம் பாரதிய ஜனதாவோடு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதாகவும், இன்னொரு புறம் காங்கிரஸ் கட்சியும் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலையிலே நாங்கள் வகுப்புவாத கட்சிகள், அதாவது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமின்றி பாட்டாளி மக்கள் கட்சியும் சாதி உணர்வையும் மத உணர்வையும் தூண்டுவதில் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பற்ற முறையிலே அவர்கள் வெளிப்படையாக களமிறங்கியிருக்கிறார்கள். ஆகவே பாரதிய ஜனதா அணியோடு நீங்கள் இடம்பெறக்கூடாது, அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறும் அணியிலும் நீங்கள் இடம்பெற வேண்டும், இது என்னுடைய அழைப்பு என்று நான் அவரிடத்திலே சொன்னேன். அவர் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டார். உங்களோடு சந்தித்து பேசியது எனக்கு மிக சந்தோஷம் என்று அவர் குறிப்பிட்டார். மகிழ்ச்சியாக இதை ஏற்றுக்கொண்டார், அதாவது ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சியாக இந்த சந்திப்பு நடந்தது.
அதே சமயத்தில் அவர் எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கவில்லை என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம்.
ஆமா, வெளிப்படையாக எந்த உறுதியையும் அவர் அளிக்கவில்லை. எங்கள் கருத்தை நாங்கள் சொன்னோம், அவர் சொன்னார், உங்கள் விருப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்திருக்கிறீர்கள், எங்கள் தொண்டர்களின் கருத்தை அறிவதற்காகத்தான் நான் மாநாடு கூட்டியிருக்கிறேன், அந்த மாநாட்டுக்கு பிறகு நான் முடிவெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்.
சரி, வெளிப்படையாக அவர் எந்த உறுதிமொழியும் கொடுக்கவில்லை என்றீர்கள், அப்படியானால் மறைமுகமாக ஏதாவது அவர் குறிப்புணர்த்தினாரா?
அப்படி நாம் யூகங்களை வந்து ஒரு செய்தியாக்க முடியாது. சந்திப்பு ஏறத்தாழ 1.5 மணி நேரம் நடந்தது. பல்வேறு விஷயங்களை அவரோடு பேசிக்கொண்டோம், பழைய சந்திப்புகளை நினைவுபடுத்திக் கொண்டோம். அவருடைய திரைப்படத்துறையில் அவருடைய அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். நாங்களும் வந்து நீங்கள் ஒரு தவிர்த்தியாக அரசியல் சக்தியாக இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய முடிவு என்ன என்பதை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அந்த முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்றுதான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் இந்த சந்திப்பையும் மிக மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பாக நான் கருதுகிறேன் என்று சொன்னேன். நாங்கள் பேசியதை கவனித்து உள்வாங்கிக் கொண்டார், அந்த அளவில் எங்களுக்கு ஒரு
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருவாளுவன் அவர்கள். இந்திய மாநிலமான ஒரிசாவில் இருக்கும் நியாம்கிரி மலையில் உள்ள சிறிய பழங்குடியின சமூகம் ஒன்று தாம் வாழும் மலைப்பகுதியில் உள்ள அலுமினிய தாது பொருளை மிகப்பெரிய இந்திய பிரிட்டிஷ் சுரங்க நிறுவனம் அகழ்வதை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இதுபற்றி பிபிசியின் ஆண்ட்ரூ நார்த் வழங்கும் பெட்டகம் தமிழ் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற சிறிய பழங்குடியின சமூகம் ஒன்று தாம் வாழ்கின்ற மலைப்பகுதியில் இருக்கின்ற அலுமினிய தாது பொருட்களை மிகப்பெரிய இந்திய பிரிட்டிஷ் சுரங்க நிறுவனம் ஒன்று அகழ்வதை தடுத்து நிறுத்தியிருக்கின்றது. உள்ளூர் மக்களுக்கு கிடைத்த பெருவெற்றியாக செயற்பாட்டாளர்கள் இதனை விவரிக்கின்றார்கள். ஆனால் தடுமாறி வருகின்ற பொருளாதார நிலைக்கு மத்தியில் இந்தியா இதற்கான பிரதிபலனை அனுபவிக்க நேரிடும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். ஒரிசாவில் இருக்கின்ற நியாம்கிரி மலையில் வாழ்கின்ற பழங்குடியின மக்களே இதில் சம்பந்தப்பட்டவர்களாவர். வெளியுலகில் இருந்து பெரிதும் விலகி இருக்கின்ற இந்த நியாம்கிரி மலையில் இருக்கின்ற இந்த கிராமத்தின் வாழ்க்கை தமக்கென வழக்குகளையும் ஒழுக்கங்களையும் கொண்டிருக்கின்றது. தாம் அதன் வழியே காடுகளுடன் இணக்கமாக சூழலை கெடுக்காமல் வாழ்ந்துவிட வேண்டும் என்பது இங்கு வாழ்கின்ற டொங்கிரியா கோந்தா மக்களின் விருப்பம். இந்த மலைகளில் நிறைந்து கிடக்கின்ற அலுமினிய வளத்தை அகழ்ந்திருப்பதற்கான திட்டத்தை நிராகரித்து இந்த வருட முற்பகுதியில் அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். பிரிட்டிஷ் இந்திய கம்பெனியான வேதாந்தா இதுவரை இந்த திட்டத்தில் 1,000 கோடி டாலர்களை செலவு செய்திருக்கின்றது. ஆனால் அது இப்பொழுது ஸ்தம்பித்து நிற்கின்றது. ஒரு மாபெரும் பல்தேசிய சுரங்க அகழ்வு நிறுவனத்துக்கு எதிராக ஒரு சிறிய பழங்குடியின குழு வெற்றி பெற்றிருக்கின்ற தனித்துவமான கதை இது. அதேவேளை இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கப் போகின்றது என்பதற்கான போராட்டத்தின் ஒரு குறியீடாகவும் இது பார்க்கப்படுகின்றது. ஆனால் சில உள்ளூர் பழங்குடியினரை பொறுத்தவரை இந்த வாக்களிப்பு ஒரு பெரும் பாதகம். தமக்கு வேலை, வீடுகள் மற்றும் பள்ளிக்கூடம் ஆகியன கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமது காணியை அவர்கள் கம்பெனிக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு ஸ்திரமற்ற எதிர்காலத்தை அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். சுத்திகரிப்பாலையில் தனக்கு வேலை இல்லாததால் தான் நிற்கதியாக இருப்பதாக இவர் கூறுகின்றார். ஆனால் மலைக்கருகில் வேதாந்தா நிர்மாணித்திருக்கின்ற சுத்திகரிப்பாலை செயலிழந்து போய் நிற்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய அலுமினிய வளத்தை பெற முடியுமா என்று அந்த நிறுவனம் முயற்சிக்கின்றது. இந்தியாவின் வறுமை மிக்க இந்த பிராந்தியம் இதனை மூடுவது அர்த்தமற்றது என்றும் அது வாதிடுகின்றது.
ஒரிசா இஸ் எ ஸ்டேட் வேர் எவ்ரி இன்ச் ஆஃப் தி லேண்ட்
ஒரிசாவில் பூமிக்கு மேலே இருக்கின்ற ஒவ்வொரு அங்கலத்திலும் வறுமை தாண்டவமாடுகிறது. ஆனால் பூமிக்கு கீழே செல்வம் நிறைந்து கிடக்கிறது. எனவே இப்போது இருக்கின்ற கேள்வி, இந்த வறுமையை ஒழிக்க எப்படி செல்வத்தை பெறுவது என்பது. ஒரிசாவில் சுரங்கத் தொழில் என்பது அனைவருக்கும் நலனை தரக்கூடிய ஒன்று என்று நான் நினைக்கின்றேன்.
காடுகளுக்கான புதிய வீதிகள் என்று அரசாங்கம் மலைப்பகுதிக்கு வேறு வழிகளில் மாற்றங்களை கொண்டு வருகின்றது. ஆனால் தாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று பழங்குடியின செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள்.
இது இந்தியா எங்கும் நடக்கிறது. பழங்குடியின மக்களை இல்லாது ஒழிக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. இது எங்கள் பூமி. யார் இங்கே முதலில் வந்தது? நாங்களா அல்லது அரசாங்கமா? நாங்கள் என்றும் இங்கே தான் இருந்து வருகிறோம்.
தற்போதைக்கு தமது நிலத்துக்கான இந்த சண்டையில் டொங்கிரியா கோந்த் மக்கள் வென்றிருக்கலாம். ஆனால் நீண்ட பலனை பெறும் வகையில் இந்தியா எவ்வாறு தனது வளங்களை பயன்படுத்தப் போகின்றது என்பது குறித்த போர் முடிவுக்கு வர இன்னும் நாளாகும்.
பிபிசியின் ஆண்ட்ரூ நார்த்தின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் 2011 நத்தார் பிறப்பு தின கொண்டாட்டங்களின் போது பிரிட்டிஷ் பிரஜை ஒருவர் குர்ராம் ஷேக் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை மீண்டும் கைது செய்யுமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டு 3 நாட்களாகின்றன. பிரதான சந்தேக நபரான தங்கசாலை பிரதேச சபை தலைவர் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்பது தெரியுமா என்று இலங்கை காவல்துறையின் சார்பில் பேசவல்ல அதிகாரியான SSP அஜித் ரோஹண அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
சில சில தகவல்கள் வழியாக இருக்கின்றன, அவற்றை எங்களால் வெளிப்படுத்த முடியாது. எனினும் அவரை கைது செய்வதற்கான குறித்த இடங்கள் சோதனையிடப்பட இருக்கின்றன என்றார் போலீஸ் பேச்சாளர். சந்தேக நபர் நாட்டை விட்டோ அல்லது அந்த பிரதேசத்தில் இருந்தோ தப்பிச் சென்று விட்டதாக போலீசாரிடம் தகவல் இருக்கிறதா? அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக எங்களுக்கு எந்த விதமான நிச்சயமான தகவல்களும் கிடைக்கவில்லை. ஆனால் தங்காலை பகுதியில் இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. தெற்கு பிராந்தியத்தில் அவர் இருக்கக்கூடிய இடம் தொடர்பில் விசாரணை நடத்தி அவரை கைது செய்ய முயற்சியில் குழு ஒன்று ஈடுபட்டிருக்கிறது என்ற போலீஸ் பேச்சாளரிடம், நீதிமன்றம் பிடிவாரண்டு பிறப்பித்து இன்றுடன் 3வது நாளாகிறது. ஒரு பயங்கர கொலையுடன் சம்பந்தமுடைய ஒரு சந்தேக நபரை கைது செய்யக்கூட முடியாத நிலையில் இலங்கை போலீசார் இருக்கின்றனர் என்று கேட்டேன்.
நேற்று
முன்தினம் தான் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டு இன்னும் 72 மணி நேரம் கூட கடக்கவில்லை. ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாவிட்டால் தான் பிடியாணை பிறப்பிக்கப்படும். அவர் தலைமறைவாக கூடும் என்றபடியால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பற்றி தெரிந்து கொள்ள எங்களுக்கு வேறு வழிகள் இல்லை. உளவாளிகள் மற்றும் தகவல் சேகரிப்பு மூலம்தான் எங்களுக்கும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். உண்மையில் அவர் இப்போது எங்கிருக்கிறார் என்று சரியாக தெரியாதபடியால் தான் எங்களால் அவரை கைது செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றார் அஜித் ரோஹண. அரசாங்கத்தின் உயர்மட்ட ஆதரவு அவருக்கு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அப்படி அரசியல் பின்புலம் இருக்கின்றபடியால அவரை கைது செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று போலீஸ் பேச்சாளரிடம் கேட்டபோது, அப்படி அரசியல் தொடர்புகள் இல்லை. இந்த விடயத்தில் அரசியல் தொடர்புகள் இருந்திருந்தால் அவர் முன்னர் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார். 1 ஆண்டு காலமாக சிறையிலும் இருந்திருக்க மாட்டார். அவர் ஒரு குற்றவாளி. அவர் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப பார்க்கிறார். நாங்கள் நிச்சயமாக அவரை கைது செய்வோம் என்றார் போலீஸ் பேச்சாளர். அவர் சிறையிலிருந்து வெளியில் வந்திருந்த சந்தர்ப்பம் ஒன்றில் இந்த கொலை குற்றச்சாட்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான சர்வதேச சதி முயற்சி என்று பகிரங்கமாக பேசியிருந்தார். அப்படி அவர் கூறுவதைப் போல இது சர்வதேச சதி முயற்சி என்றால் நீங்களும்
பார்க்கிறீர்கள்?
இல்லை இல்லை, இங்கு எந்தவித சதி திட்டமும் இல்லை. குடிபோதையில் ஏற்பட்ட மோதல் ஒன்று இது. ஹோட்டல் ஒன்றில் திடீரென நடந்த சம்பவம் ஒன்று இது. மதுபோதையில் ஒருவரை கொலை செய்திருக்கிறார். அந்த குற்றச்செயல் தொடர்பில் விசாரணை நடக்கிறது, அவ்வளவுதான் என்றார் இலங்கை காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹண. இதேவேளை கடந்த தடவை பிரதான சந்தேக நபர் விதான பத்திரன் உட்பட 6 சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்குவதற்கு இலங்கை சட்டமாதிபர் திணைக்களம் ஆட்சேபனை இல்லை என்று கூறியிருந்த நிலையிலேயே கொழும்பு மேல் நீதிமன்றம் அவர்களுக்கு கடந்த நவம்பர் 22 பிணை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. தமிழரசு கட்சியின் பொறுப்பில் இருக்கும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் 2வது முறையாகவும் ஆளும் கட்சி உறுப்பினர்களாலேயே தோற்கடிக்கப்பட்டிருப்பதன் பின்னணி குறித்த ஒரு அலசல் வழங்குகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பொறுப்பில் உள்ள வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் 2வது முறையாகவும் ஆளும் கட்சி உறுப்பினர்களினாலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள பங்காளி கட்சிகளாகிய தமிழரசுக் கட்சி மற்றும் இபிஆர்எல்எஃப் ஆகிய கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ள கட்சி முரண்பாடு காரணமாகவே இவ்வாறு தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆயினும் இந்த வரவு செலவு திட்ட பிரேரணையை இரண்டு தடவைகளிலும் எதிர்த்து வாக்களித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினராகிய கந்தையா துரைராஜா அவர்கள் இதனை மறுத்திருக்கின்றார். ஆளும் கட்சியில் இருந்து கொண்டே வரவு செலவு திட்டத்தை ஏன் இவ்வாறு தோற்கடித்தீர்கள் என்று அவரை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
வரவு செலவு திட்டம் 2014 வரவு செலவு திட்டம் தன்னிச்சையாக மரமுகமானத்தில வைத்து தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம், 21 உறுப்பினர்களுடைய ஆலோசனையின் பேரில் தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் அல்ல. டிஎன்ஏன்னு சொல்றதுல இபிஆர்எல்எஃப் இருக்குது, தமிழர் கட்சியும் இருக்கு. நான் தமிழர் கட்சி சார்ந்த உறுப்பினர். இதை விட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவர்கள் தான் எதிர்கட்சி. அவர்களும் எங்கிட்ட பிரதேச சபையின் அபிவிருத்திக்காக போட்டியிட்டு வென்றவர்கள். அப்ப அவர்களுடைய ஆலோசனையும் புறப்படவில்லை. பல இடங்கள்ல பல தவறுகளை செய்து தன்னை தவறுகளை மறைக்கிறதுக்கு முயற்சி செய்த வேளையில் நாங்கள் எதிர்த்த போது எங்களை ஒரு பகடக்காயாக வைத்து இந்த சபையை நடத்துறதுக்காக முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் என்பதால் நாங்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஆக இருந்தும் இதை வரவேற்கவில்லை. தானாக திருந்தி வந்து இந்த சபையை நடத்துவதற்குரிய வழிவகைகளை கையாள்வார் என்று எதிர்பார்த்து முதல் தடவை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் தோல்வியரை செய்து அடுத்த வாசிப்பிலங்களை ஒரு திருப்தி செலுத்தக்கூடிய நிலைக்கு வருவார் என்று நினைத்தினாங்கள். இருந்தும் அவர் தனது 9 உறுப்பினர்களுடன் சேர்ந்து அவர்கள் கூறும் நல்வழியோ தீய வழியோ எங்களுக்கு அது தெரியாது. அவர்களின் பின்னால் தான் இவர் செல்ல முயற்சித்த நிலையில் நாங்கள் இந்த 2 வாசிப்பையும் தோல்வியடைய செய்தோம். இந்த சபையை கொண்டு நடத்துவதற்கு இன்னும் 1 7 மாதமும் இருக்கிறது எங்களுக்கு. இதுக்குள்ள இந்த மக்களின் மனதை கவர்ந்து எங்களுடைய சேவையை மிகவும் தெளிவாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவரை தெரிவு செய்து அவர் மூலமாக நாங்கள் இந்த வலிகிழக்கு பிரதேச சபையின் அபிவிருத்தியை மேற்கொள்ள முழு முயற்சியுடன் போராடுவோம்
என்றார் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் துரைராஜா அவர்கள். இபிஆர்எல்எஃப் கட்சியைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினரும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தலைவருமாகிய அண்ணலிங்கம் உதயகுமார் அவர்களிடம் பாரபட்சமாக நீங்கள் செயற்படுவதாக கூறப்படுகின்றதே என கேட்டேன்.
27/12 இந்த வரவு செலவு திட்டம் சபையால நிறைவேற்றப்பட்டது. இதுல நிறைவேற்றப்படும் போது 9 உறுப்பினர்கள்லாம் சபைக்கு வந்திருந்தார்கள், மிச்சாக்கள் வரையில்லை. இவர்கள் எல்லாருக்கும் உத்தியோகபூர்வமாக கடிதங்கள் அனுப்பப்பட்டதுனால, ஆனா எங்களை கட்சியை சேர்ந்த 7 வரவில்லை. இபிபி கட்சியை சேர்ந்தவர்கள் அரசு தரப்பை சேர்ந்தவர்களும் 5 வரையில்லை. கூட்டத்துக்கு உத்தியோகபூர்வமா அறிவிச்சு வராவிட்டாலும் எங்களுக்கு கோரம் இருந்தா கூட்டம் நடத்தலாம். அந்த வகையில தான் நான் கூட்டம் நடத்தினேன். நான் 27 வந்திருந்து இந்த பெருசுலர் திட்டம் முழுமையாக இதை நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு எங்களை கட்சியை சேர்ந்த 7 இபிடிபி கட்சியை சேர்ந்த 5 சேர்ந்து தங்களுக்கு அறிவித்தல் வரவில்லை என்று சொல்லி முதலமைச்சருக்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருந்தவ. அதுக்கு பிறகு முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுற கேட்பார் செய்திருந்தவர். ஆனா அந்த கூட்டம் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் தலைமையில. ஆனா அது கூட்டம் முடியாது, அது தலைவர் இருக்கும் போது வேறு ஒரு ஆள் இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. முதலமைச்சருடன் நானும் வேற இந்த முக்கியஸ்தர்கள் அவருக்கு எடுத்துரைத்த பிற்பாடு அவர் அடுத்த நாள் 10 இந்த கூட்டத்தை என்ன கூட்ட சொல்லி பண்ணிட்டிருந்தார். அந்த வகையில நான் கூட்டத்தை கூட்டியிருந்தேன். கூட்டத்தை கூட்டும் போது தமிழரசு கட்சியை சேர்ந்த 7 இபிடிபியை சேர்ந்த 5 சேர்ந்து இந்த வரவு செலவு திட்டத்தை தோக்கடிச்சிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த 9 இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரிச்சிருக்கிறார்கள்
என்றார் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தலைவர் உதயகுமார் அவர்கள். ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களின் ஆலோசனைகளை நீங்கள் அலட்சியப்படுத்தி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததாக குற்றம் சுமத்துகின்றார்களே என மீண்டும் அவரிடம் கேட்டேன்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பில இருந்து வெளியேற்ற வேணுமன்றதுல தமிழரசு கட்சியில நிறைய முக்கியஸ்தர் நிறைய பேர் இதுல உடந்தையா இருக்கிறார்கள். தமிழரசு கட்சியைத்தான் இருக்க கொண்டர வேணுமன்றதுல ஒரு முக்கிய இதுலதான் வந்து இதை வெளியேற்ற வேணுமென்றது என்றதுல அவர் முழுமையாக இருக்கிறார்கள். மாவட்டராஜா பொதுச் செயலாளர் வந்து இதை தோக்கடிக்க கூடாது ஒவ்வொருத்தருக்கும் விஷயம் மூலம் அறிவித்திருந்தும் அதை மீறியும் அதுக்காக தான் இந்த வரவு செலவு திட்டத்தை முதல் தரவும் 2 இதை தோக்கடிக்கப்பட்டு வச்சிருக்கிறார்கள். இதுல வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை.
என்றார் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தலைவர் அன்னலிங்கம் உதயகுமார் அவர்கள். வரவு செலவு திட்டம் இரண்டு தடவைகளிலும் தோற்கடிக்கப்படுமானால் அந்த சபையின் தலைவர் பதவி விலக நேரிடும். இதனால் அந்த சபையும் குறிப்பாக அதனை ஆட்சி செய்கின்ற கட்சி பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்கின்ற அபாயம் ஏற்படும் என்பதால் தமிழரசு கட்சியின் பொறுப்பில் உள்ள பிரதேச சபைகளில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க முனையக்கூடாது, அவ்வாறு முனைபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழரசு கட்சியின் செயலாளர் என்ற வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளில் உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தார். அவ்வாறு செயற்படுபவர்கள் சபையின் உறுப்புரிமையை இழப்பதுடன் கட்சியிலிருந்தும் நீக்கப்படுவார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய கூட்டத்திலும் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருப்பது குறித்து மாவை சேனாதிராஜா அவர்களின் கருத்தை உடனடியாக அறிய முடியவில்லை.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் நிற்கிறார் சீவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்களை ஒரு முறை தரலாமே சீவகன்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கின்ற நேயர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை பின்வரும் புதிய அலைவரிசைகளில் அவற்றை கேட்க முடியும். 39 மீட்டரில் 7600 கிலோஹெர்ட்ஸ், 31 மீட்டரில் 9855 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் நேயர்கள் எமது நிகழ்ச்சிகளை கேட்க முடியும்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சிவகன்.
ஆம், முதலில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இனி பிரதமர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்று கூறியது குறித்து எழுதுகின்ற சுவிட்சர்லாந்து ஐக்கிய நேயர் சோமசுந்தரம் யோகலிங்கம், இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தான் இனி 3வது முறையாக பிரதமர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். இவர் பிரதமர் பதவிக்கு போட்டியிடாதாலோ அல்லது சில வேளைகளில் இவர் சார்ந்த கட்சி தேர்தலில் தோல்வியடைந்தாலோ இவர்களுக்காக யாரும் கவலைப்பட மாட்டார்கள் என்பது எனது கருத்து என்றெழுதியிருக்கின்றார்.
நீலகிரி பகுதியில் வனவிலங்கு தாக்குதலில் இருவர் பலி என்ற செய்தி குறித்து எழுதும் பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார், மனிதர்கள் காடுகளை அழித்து நாடாக்கினால் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் என்கிறார்.
நெல்சன் மண்டேலாவின் நல்லடக்கச் செய்தியில் தென்னாப்பிரிக்க போராட்டங்கள் வெற்றி பெற்றதைப் போல ஈழப் போராட்டம் ஏன் வெற்றி பெறவில்லை என்பது குறித்த பேட்டி பற்றி எழுதுகின்ற வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, விடுதலைப் போராட்டத்தில் ஆயுதமோ அறவழியோ எவ்வித போராட்டமாக இருந்தாலும் நேர்மை இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும். நேதாஜியோ அல்லது பகத்சிங்கோ கூட வன்முறையில் நேர்மையை மறந்து போராடவில்லை, அகிம்சாவளி போராளிகளை சுட்டுக்கொள்ளவும் இல்லை, தமிழீழ மண்ணில் வன்முறையில் 100% நேர்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றெழுதியிருக்கின்றார்.
வாஞ்சிநாதன் குறித்து பேராசிரியர் வெங்கடாச்சலபதி தெரிவித்த கருத்துக்கள் குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், மிதவாதமும் தீவிரவாதமும் சுதந்திர போராட்டத்தின் இரு பக்கங்கள். தியாகிகள் மத சார்பானவர்கள் என்றால் இஸ்லாமியர்களுக்காக பாகிஸ்தானை பிரித்தவர்கள் யார்? மதமும் சாதியும் இந்தியர்களின் இரத்தத்தில் ஊறியவை, காலப்போக்கில்தான் மாற வேண்டும். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் வேறுபாடுகளை கடந்த நாட்டின் சொத்து என்கிறார்.
வாகனங்களில் சிவப்பு விளக்கை பயன்படுத்த உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமானவை என்று இருக்கின்றார் கோத்தகிரி நேயர் கே தனுஷ்வேந்தன்.
பாதாம் பருப்பு உட்பட பருப்பு வகைகளை உண்பது பற்றிய அறிவியல் செய்திகள் மிகவும் பயனுள்ளவையாக இருந்தன என்கிறார் ஈரோடு நேயர் எம் சி பூபதி.
டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடித்தது பற்றி எழுதுகின்ற மனமூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, இவர் ஒரு நல்ல மனிதனாக தெரிகின்றார், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இவரிடம் இருக்கின்றது, ஆனால் அவரது கட்சியும் அவரும் எந்த முறையில் செயற்பட்டு ஊழலை ஒழிக்கப் போகின்றார்கள் என்று புரியவில்லை. காங்கிரசின் ஆதரவுடன் இந்திய அரசியல் சட்டங்களை மதித்து நடப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு எப்படி ஊழலற்ற ஆட்சியை தரப்போகின்றார் என்று தெரியவில்லை என்றெழுதியிருக்கின்றார்.
பர்மிய தமிழர்கள் தொடரின் 12வது பகுதியில் 5வது தலைமுறை திருமணத்தில் நடந்த விவரங்களை தெளிவாகவும் பொறுமையாகவும் விவரித்த விதம் பர்மிய திருமணத்தை நேரில் பார்ப்பது போல இருந்தது. பர்மா தமிழ் மக்களின் உணர்வுகளையும் சமச்சீர் கல்வி மூலம் தமிழ் மொழியை பரப்பும் ஆர்வத்தையும் கேட்கும் பொழுது தமிழ் வாழும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது என்கிறார் காரைக்கால் நேயர் லே ரமேஷ்குமார்.
கலஷ்னிகோவ் துப்பாக்கி பயன்பாடு குறித்த கல்பாக்கம் நேயர் சுகுமார் எழுதும் கடிதத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆரம்பக்கட்ட தலைவர்களில் ஒருவரான ராகவன் சொன்னதில் பல தெரியாத தகவல்கள் கிடைத்தன. இதுபோன்ற ஆயுதங்களை பெருமைப்படுத்துவது சரியல்ல, மனித குலத்துக்கு அழிவை தரும் ஆயுதங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். அனைவருக்கும் அறிவிய நிகழ்ச்சியில் சூரிய ஒளியில் செயற்படுகின்ற பூச்சிக்கொல்லி விளக்கு தமிழக அரசின் தோட்டக்கலை உதவி இயக்குநர் டேவிட் ராஜா உருவாக்கியிருப்பது பற்றிய பேட்டி பற்றி எழுதுகின்ற கனடா நேயர் முல்லைமதி, இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இதுபோன்ற கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது அவசியம். ஆண்டுதோறும் கிருமிநாசினியின் பாதிப்பால் மனிதகுலத்துக்கு கேடு அதிகரித்து வரும் நிலையில் இந்த கண்டுபிடிப்பானது விவசாயிகளுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்குமே பெரும் நன்மை என்பதில் ஐயமில்லை. டேவிட் ராஜாவுக்கும் தமிழோசைக்கு நன்றிகள் என்றார்.
தமிழோசையோடு தொடர்பு கொள்ள நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற இலங்கை முகவரிக்கும், பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 622 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற இந்திய முகவரிக்கும் எழுதலாம். சரி, நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இந்த வார நேயர் நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.